الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب والذين أشركوا அதன் கசீரா. சொதக்கல்லாஹு மௌலான லதீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பேரநாமத்தினால் இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர், உலகத்துக்கே அருளாக அனுப்பப்பட்ட கண்மணியான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், தோழர்கள், சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஹுத்பாவை செவிமடுத்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்கள் குறிப்பாக உலகத்திலே பல்வேறு வகையான சிக்கல்களையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவிலே காஷ்மீரிலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, சீனாவிலே பிரச்சனை, மியான்மாரிலே பிரச்சனை, தற்போது மிகவும் முக்கியமான கட்டத்தை பலஸ்தீனிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இன்றோடு அந்த பிரச்சனை உக்கிரமடையும், கவனமாக விலகிக் கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனை இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல, 1947 முதல் ஆரம்பித்தது, இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை அல்ல. இந்த கடைசியாக உக்கிரமான ஒரு கட்டத்தை அடைந்திருப்பது 3 வாரங்களாக, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து இந்த பிரச்சனை மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை போன்ற கலிமா சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்ற, இஸ்லாம் தான் எங்களுடைய கொள்கை என்று தைரியமாக சொல்லுகின்ற அதே முஸ்லீம்கள், எங்களுடைய உடம்பின் ஒரு பக்கமாக இருக்கின்ற அதே முஸ்லீம்கள் அங்கு மிக மோசமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதுவரைக்கும் அண்ணளவாக உத்தியோக பற்றற்ற தகவல்களின்படி 7000 பேருக்கும் அதிகமான முஸ்லீம்கள் காஜா பகுதியிலும் மேற்கு கரை பகுதியிலும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிவாயல்கள், அல்லாஹ்வுடைய பெயர்நாமம் உச்சரிக்கப்படுகின்ற பள்ளி வாயில்கள் தரைமட்டமாக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சர்வதேச ரீதியாக கூட தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஆயுதங்களை, குண்டுகளை அந்த எதிரி இராணுவம் அவர்கள் மீது வீசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள், தொடர் மாடி கட்டடங்கள் என்பவற்றையெல்லாம் அவர்கள் நாளுக்கு நாள் குண்டு வீசி தகர்த்து கொண்டிருக்கின்ற அந்த அவலமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளமும் அழுது கொண்டு இருக்கிறது. யார் உண்மையான முஸ்லீமாக இருக்கின்றானோ, நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுடைய சகோதரன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த முஸ்லீமுடைய பிரச்சனைகளிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் என்பது கல் ஜசதில் வாஹித், ஒரே உடம்புக்கு ஒப்பானது என்று சொன்னார்கள். அந்த உடம்பின் ஒரு பகுதிக்கு பிரச்சனையோ நோயோ வருமாக இருந்தால் அந்த உடம்பின் ஏனைய பகுதிகள் அந்த கஷ்டப்படுகின்ற உடம்பினுடைய பாகங்களுடைய பிரச்சனையிலே பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். காய்ச்சலை வெளிப்படுத்துவதன் மூலமாக, விழித்திருப்பதன் மூலமாக அந்த பிரச்சனையிலே பங்கெடுக்கும் ஏனைய உடம்பின் பகுதிகளும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே இது அங்குதான் நடக்கிறது. அவர்கள் நிலத்துக்காக வேண்டி போராடுகிறார்கள், அவர்கள் வாங்கி கட்டத்தான் வேண்டும் என்றெல்லாம் மிக மோசமாக நாங்கள் பேசுவதை முதலாவது தவிர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஈமானுடைய வெளிச்சம் இருக்குமாக இருந்தால், நாங்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரத்துவம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால், கட்டாயமாக அதனை பற்றி கவலைப்படுவது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் எதனையெல்லாம் செய்ய முடியுமோ அதனை செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகின்றன, இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் எவை, இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும், இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்பது சம்பந்தமாக நானும் நீங்களும் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். முதலிலே ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விஷயம் என்னவென்றால், உலகத்திலே யாரெல்லாம் உண்மையை பேசுகிறார்கள், நல்ல முறையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள், யார் இஸ்லாமிய அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எதிர்ப்பு வரும், அவர்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள். இது உலகத்திலே ஒன்றும் புதுமையான விஷயம் அல்ல, ஆச்சரியமான விஷயம் அல்ல என்பதை முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் கலிமா சொல்லிவிட்டோம், ரப்பை ஏற்றிவிட்டோம், அவருடைய மார்க்கத்தை அழகாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக எங்களுக்கெல்லாம் போகின்ற இடங்களிலெல்லாம் மலர் மாலை தூவப்பட வேண்டும், மலர் மாலை போடப்பட வேண்டும், பஞ்சனை மெத்தையில் தான் தொடர்ந்தும் படுத்து உறங்க வேண்டும், நாங்கள் விமர்சிக்கப்படக்கூடாது என்று நினைத்தால் அது நாங்கள் இஸ்லாத்தினுடைய தன்மையை புரிந்தவர்கள் அல்ல, நாங்கள் இஸ்லாத்தினுடைய தன்மையை இயல்பை புரிந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அஷத்து நாசி பலான் அல் அன்பியா, உலகத்திலே மிகவும் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். தும்மல் அம்சல் உபல் அம்சல், அதற்கு பிறகு யாரெல்லாம் அவர்களுடைய இடத்தில் இருந்தார்களோ அவர்கள் அந்த அந்த இடங்களிலே இருப்பவர்கள், அதே அந்தஸ்திலே இருப்பவர்கள், அதே தராதரத்திலே இருப்பவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்பட்டார்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தது, என்ன குற்றம் செய்தது? இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை உரத்த முழங்கிய ஒரே காரணத்திற்காக, அந்த சமுதாயத்திலே இருந்த மூட நம்பிக்கைகளை தகர்த்தறிந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களை நும்ரூத் நெருப்பிலே தள்ளினான். எனவே அது நடக்கத்தான் செய்யும். தன்னுடைய நெருக்கமான நடிகர் நல்லடியார்களுக்கு கூட சோதனைகள் வந்திருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். நம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அவர்களுடைய சஹாபாக்களோடு வெளியேற்றப்பட்டார்கள். அகதி அந்தஸ்து எடுத்தவர்களாக மதீனாவுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி என்ன என்ன தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு சவால்கள் வந்தன, பிரச்சனைகள் வந்தன. எனவே நாம் எம்மாத்திரம், உலகத்திலே யாரெல்லாம் உண்மையான முஸ்லீம்களாக வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் என்ற அடிப்படையான உண்மையை மனதிலே வைத்தவர்களாகத்தான் நாம் பலஸ்தீன மக்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக வேண்டி சோதிக்கப்பட மாட்டோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத்து வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலௌ மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மத்தத்துஹுமுல் பஸா உவல்லரா, அவர்களை பொறுத்தவரையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் அவர்களை பீடித்துக் கொண்டன, அவர்கள் ஆட்டம் காண செய்யப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உள்ளங்கள் நடுநடுங்கின, அவர்களுடைய இருப்புக்கு ஆபத்து இருந்தது, அவர்கள் துடைத்து எறியப்பட்டார்கள், விமர்சிக்கப்பட்டார்கள், இந்த உலகத்திலே இருந்து ஓரம் கட்டப்பட்டார்கள். எதற்காக? இஸ்லாத்தை தங்களுடைய கொள்கையாக ஏற்றதற்காக. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்போது இருக்கின்ற இந்த யூதர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக சிலுவையில் அவர்கள் அறையப்படவில்லை, அல்லாஹு தஆலா தன்பால் உயர்த்தி கொண்டான். ஆனால் சிலுவையிலே அவர்களை கொண்டு அறைவதற்கு முயற்சிக்கின்ற அளவுக்கும் தங்களுடைய நபிமார்களோடு அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டவர்கள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள் எனப்படுகின்ற இந்த யூதர்கள். அவர்கள் தான் இப்போது பைத்துல் முக்கத்தஸ் எனப்படக்கூடிய இந்த புனிதமான இந்த ஆலயத்தை தங்களுடைய கைகளுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலாவது விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சோதனைகள் என்பன ஈமானோடு ஒட்டி பிறந்த விஷயங்கள். சோதனைகளை கட்டாயம் நல்லடியார்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வரலாற்று நெடுகிலும் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள். பத்ர் யுத்தத்திலே 13 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஹத் யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ரஐல் ஜக்வான் எனப்படக்கூடிய இரண்டு கோத்திரத்தவர்கள் இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே. அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறப்பான சஹாபாக்களை, அதுவும் குர்ராக்கள் எனப்படக்கூடிய அல் குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் வஞ்சகம் செய்து அந்த 70 பேரையும் கொலை செய்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதுகளாக ஏற்றுக்கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதமாக தொடர்ந்தும் குனூத் ஓதினார்கள் என்று சஹீஹான ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. எனவேதான் இது போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த குனூத்து நாஜிலா எனப்படுகின்ற இந்த குனூத்தை நாங்கள் ஓதி வர வேண்டும் என்று இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பலஸ்தீன பிரச்சனையை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மிக கவனமாக அதற்காக வேண்டி நாங்கள் கருத்து சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த பாவங்களுக்காக, அவர்களுடைய தப்புகளுக்காக, அவர்களுடைய பிழைகளின் காரணமாகத்தான் இப்படியான தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று நாங்கள் தாறுமாறாக ஃபத்வாக்களை கொடுப்பதற்கோ அல்லது பிழையான கருத்துக்களை வெளியிடுவதற்கோ நாங்கள் முயற்சிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் என்ற வகையிலே அவர்கள் தவறு செய்திருக்கலாம், இஜ்திஹாதிலே தவறு நடந்திருக்கலாம், சில வகையான பிழைகளை தப்புக்களை அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அல்லாஹு தஆலாவுக்கு சாட்சியாக நாங்கள் சொல்ல முடியும், அவர்கள் நல்ல ஈமானுடைய பலத்தோடு தான் இருக்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு குண்டு மாறி பொழிந்தும் கூட அவர்கள் விரக்தியான ஒரு வார்த்தையை முடிந்ததற்கான ஒரு மீடியா கவரேஜை நீங்கள் பார்க்க முடியாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், தவக்கல்னா அலல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடத்திலே பொறுப்பு கொடுக்கின்றோம் என்றுதான் அவர்கள் தைரியமாக சொல்லுகின்ற அதே நேரத்திலே எங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் வஃபாத்தானார்களோ அவர்கள் நிச்சயமாக ஷஹீதுகள் என்று அவர்கள் வாய் நிறைய அவர்கள் உச்சரிக்கின்ற அந்த ஈமானிய சக்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக, லா நுஸ்ஸி அல்லாஹ் யஹதன், நாங்கள் யாரையும் தூய்மையானவர்கள் என்று பரிபூர்ணமாக சொல்லுவதற்கில்லை, இருந்தாலும் கூட வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நல்ல மக்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழுபவர்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொண்டுதான் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹு தஆலா சொன்னது, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலும் கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள், சோதிக்கப்படுவீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள் அல்ல. ல துபுலவுன்ன வல தஸ்மவுன்ன, இரண்டாவது யாரெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்து வணங்குகிறார்களோ அவர்களிடமிருந்து அதன் கதீரன், அதிகமான நோவினையான விஷயங்களை நீங்கள் செவிமடுக்க வேண்டி வரும் என்று அல்லாஹு தஆலா அறிவித்து உறுதியாக சொல்லுகின்றான். இரண்டு வகையான பிரச்சனைகள் வருமா? முதலாவது பிரச்சனை, எங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல், எங்களுடைய நிலப்புலங்கள் இல்லாமல் போய்விடும், உயிர்கள் இல்லாமலாக்கப்படும், எங்களுடைய சொத்துக்களை அவர்கள் அபகரிப்பார்கள், அடித்து விடுவார்கள், அப்படியான ஒரு ஒரு ஆயுத ரீதியான போராட்டத்தை முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் செய்வார்கள், அது கட்டாயம் நடந்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு மீடியா யுத்தம், ஒரு சிந்தனா ரீதியான போராட்டம், கருத்து ரீதியான ஒரு போராட்டம் எங்களுக்கு எதிராக முடுக்கிவிடப்படும் என்றும் அல்லாஹு தஆலா கட்டாயமாக நடக்கும் என்று முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லி வைக்கின்றார். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்காக, இது வந்து வெறுமனே நிலத்துக்காக வேண்டி செய்யப்படுகின்ற போராட்டம், அவர்கள் தான் பயங்கரவாதிகள் என்றெல்லாம் முஸ்லீம்களுடைய தரப்பிலே இருந்து இந்த விவகாரத்துக்காக வேண்டி யாரெல்லாம் உழைக்கின்றார்களோ அவர்களை பற்றிய பிழையான கருத்துக்களை வெஸ்டர்ன் மீடியா எனப்படுகின்ற இந்த மேற்கத்திய உலகத்து ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கான அடிப்படையான காரணம் அவர்களுடைய கைகளில் தான் எல்லா வகையான மீடியாக்களும் காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய இஸ்லாமோபோபியா எனப்படக்கூடிய இஸ்லாத்தை பற்றிய ஒரு பிழையான கண்ணோட்டத்தை உலகத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது பயங்கரவாத மார்க்கம், தீவிரவாதிகளுடைய மார்க்கம், அது காட்டுமிராண்டித்தனமான மார்க்கம் என்றெல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். முஸ்லீம்களை அவர்கள் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பிற்போக்குவாதிகள், அவர்கள் தீவிரவாதிகள், கடும் போக்கானவர்கள் என்ற ஒரு மாயை, ஒரு பிழையான கருத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆயுத ரீதியான போராட்டம் ஒரு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே சிந்தனா ரீதியான ஐடியாலஜிக்கல் வோ என்று நாங்கள் சொல்வோம், சிந்தனா ரீதியான கருத்தியல் ரீதியான ஒரு போராட்டத்தை அவர்கள் எங்களுக்கு எதிராக மேற்கொள்கிறார்கள். இது உலகத்திலே நடக்கும் என்று அல்லாஹு தஆலா ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறான், நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஆனால் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இப்படியான எங்களுக்கு எதிரான இரண்டு வகையான யுத்தங்களும், ஒன்று ஆயுத போராட்டம், பிசிக்கலி அவர்கள் எங்களை தாக்குவார்கள், இரண்டாவது மென்டலி அவர்கள் எங்களை டவுன் பண்ண பார்ப்பார்கள், இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் எங்களுடைய துஆவை, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைடு எனப்படக்கூடிய ஆன்மீக பகுதியை பலமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு மிக பலமானதாக இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் ஈமானை இழந்துவிடக் கூடாது. ரப்பிடத்திலே முறையிட வேண்டும், யா அல்லாஹ், நீ இப்படிப்பட்ட சோதனைகளை தருகிறாய், இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக, அதே நேரம் சுவர்க்கத்திலே எங்களுக்குரிய இடத்தை நீ கொண்டு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே சஹஜத்திலே நாங்கள் கேட்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், விக்ரு செய்துவிட்டு தொழுதுவிட்டு நோன்பு திறந்துவிட்டு எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்ற அதே நேரத்திலே அந்த மக்களுடைய பாதங்களை இஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அது முதலாவது விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், அவர்கள் கடுமையான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இந்த குரைஷி காபிர்களிடத்திலே இருந்து எதிர்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா எப்படி பலப்படுத்துகிறான் என்று பாருங்கள். நபியே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி நிச்சயமானது, உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற அதே நேரத்திலே காலையிலும் மாலையிலும் நீங்கள் உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். இன்னல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாதில்லா பிகைரி சுல்தானின் அதாஹும் இன் ஃபீ சுதூரிஹிம் இல்லா கிபரும் மாஹும் பிபாலிஹி ஃபஸ்தக்ஃபிர் பில்லாஹ், அதாவது ஃபஸ்தக்ஃபிர் இல்லா நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, பாவங்களை விடுவது, தஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலும் தொழுகைக்கு பின்னாலும் எங்களுடைய ரப்போடு எங்களுக்கு இருக்கின்ற அந்த உறவை நாங்கள் பலப்படுத்துவதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உதவி தேட வேண்டியது உங்களுடைய பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் என்று இந்த ஆன்மீக பலத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுடைய ஈமான் பலமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எல்லா எதிரிகளுக்கு முன்னாலும் தைரியமாக மிகவும் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய அருளினால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சோதனைகள் வரும், கஷ்டங்கள் துன்பங்களை சந்தித்து தான் மோமின்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அது முதலாவது விஷயம். இரண்டாவது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் நாங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேட வேண்டும். அது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு மத்தியிலான ஒற்றுமை. நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவி வருவது தாமதப்படும். இந்த பிரச்சனை இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல சகோதரர்கள், இந்த பிரச்சனை 20வது நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே ஆரம்பித்து விட்டது. உலகத்திலே எந்த ஒரு நாடும் யூதர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு தயாரில்லை என்ற சந்தர்ப்பத்திலே இந்த சூப்பர் பவர்ஸ் எனப்படுகின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த பெரிய பெரிய பலசாலிகள் என்று தங்களுக்கு பெயர் சூட்டி கொண்டிருக்கின்ற இந்த நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட இந்த யூத சமூகத்துக்கு இடம் கொடுத்தார்கள். அதுவும் பலஸ்தீனிலே அவர்களுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று 1948 அந்த இஸ்ரேல் அங்கு ஒரு பூமியாக அங்கீகரிக்கப்படுகிறது, ஒரு புதிய நாடு அங்கு உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் தங்களுடைய நாட்டின் எல்லைகளை பெருக்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மாத்திரமல்ல இந்த அந்த நாட்டிலே பூர்வீக குடிகளாக வாழ்ந்த அரபிகளையும் முஸ்லீம்களையும் குறிப்பாக கிறிஸ்தவர்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் அந்த நாட்டை விட்டு துரத்தி அடித்தார்கள், அகதிகளாக்கினார்கள், அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற குடியிருப்புகளை அழித்தார்கள், அவர்களுடைய மத சுதந்திரத்தின் மீது கையை வைத்தார்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சாபத்துக்குட்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிய பைத்துல் முக்கத்தசத்துக்கு சென்று நீங்கள் சென்று போராடுங்கள் என்று சொன்ன பொழுது இதுஹப் அந்த வரப்புக்க ஃபகாதிலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்களும் போங்கள், உங்களுடைய ரப்பும் சேர்ந்து போயிட்டு போராடுங்கள், ஹாஹுனா காயிதூன், நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்ன கோழைகள் தான் அவர்கள். அவர்களைத்தான் அல்லாஹு தாலா குரங்குகளாக மாற்றினான் என்பதையும் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஒருகளில் ஒரு சாரார், அப்படிப்பட்ட ஒரு சாரார் தான் அந்த யூதர்களும், அந்த யூதர்கள் குறிப்பாக அவர்கள் அந்த பூமியிலே வந்து குடியிருந்தார்கள். அதற்கு பிறகு தங்களுடைய எல்லைகளை விஸ்தரித்துக் கொண்டு போனார்கள். இன்று பாலஸ்தீனில் மாத்திரம் 7 மில்லியன் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே 7 மில்லியன் முஸ்லீம்கள் அகதிகளாக சென்று தஞ்சம் கோரியிருக்கிறார்கள். 11,000 பேர் இஸ்ரேலிய சிறைகளிலே கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல அவர்களுடைய அடிப்படையான மனித உரிமைகள் கூட பச்சை பச்சையாக மீறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்கின்ற அந்த அராஜகம் செய்கின்ற அந்த அரசு, அந்த அரசை சூழ இருக்கின்ற எல்லா நாடுகளும் அரபு இஸ்லாமிய நாடுகள். ஒரு கிறிஸ்தவ நாட்டை அங்கு பார்க்க முடியாது. பக்கத்திலே இருக்கின்ற நாடு எகிப்து, அதுக்கு அப்பால் இருப்பது ஜோர்டான், அங்கே இருக்கிறது லெபனான், அங்கே இருக்கிறது சிரியா, இப்படிப்பட்ட நாடுகள் தான் சூழ இருக்கின்றன. ஆனாலும் எந்த ஒன்றையும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் கையாளாதவர்களாக பலஹீனர்களாக இருப்பதற்கான அடிப்படையான காரணம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, நாங்கள் யோசிக்கலாம் ஏன் இப்படியான ஒரு நிலை தொடர்கிறது என்று. அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றன. அங்கு இருக்கின்ற மக்கள் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாமிய உலகம் ஒற்றுமையாக இல்லை. நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு ஒட்டுமொத்தமாக உதவி வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதஸஹப ரீஹுக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிணக்கப்பட்டுக் கொள்ள வேண்டாம், சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவ்வாறு சண்டையிடுவீர்களாக இருந்தால், உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருப்பீர்களாக இருந்தால், நீங்கள் தோல்வி காண்பீர்கள், உங்களுடைய மகத்துவத்தை, மகோன்னதத்தை, உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்களுடைய சாயம் போய்விடும், உங்களுடைய காற்று போய்விடும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது நாங்கள் தோல்வி அடைவோம் என்றால் நன்றாக கவனத்திலே கொள்ள வேண்டும். தோல்வி வருவதற்கான காரணத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, பிளவுபட்டிருப்பது, எங்களுக்கு மத்தியில் சண்டை விட்டு கொண்டிருப்பது, ஒருவர் இன்னொருவரை காட்டி கொடுப்பது, இஸ்லாமிய எதிரிகளுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வது எப்போது ஒரு சமுதாயத்திலே இருக்குமோ அந்த நேரத்திலே முஸ்லிம் சமூகத்தினுடைய தோல்வியை நாங்கள் பார்க்கலாம். எப்போதெல்லாம் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருந்து தங்களுடைய காரியங்களை சாதித்தார்களோ அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா உதவியை கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 52 முஸ்லிம் நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன. 200 கோடி முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். நேற்று முந்தினால் நாங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை பார்த்தோம். 52 முஸ்லிம் நாடுகள், 200 கோடி முஸ்லீம்கள் இருந்தும் கூட காசா பகுதிக்குள் ஒரு போத்தல் தண்ணீரை அனுப்பிக் கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் எல்லோரும் பலகீனப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு கருத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சர்வதேசத்தை பற்றி பேசுகிறோம், இஸ்ரேலை பற்றியும் பலஸ்தீனத்தை பற்றியும் பேசுகிறோம். அங்கிருக்கின்ற அதே படிப்பினையை நாங்கள் இங்கும் பெற வேண்டி இருக்கிறது. நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்கின்றோம். நிச்சயமாக இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாம் இவ்வளவு தூரம் பலகீனப்பட்டிருப்பதற்கு, இவ்வளவு தூரம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் பிரதானமான காரணம் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. நாங்கள் ஐக்கியப்பட்டவர் சமூகமாக இல்லை. அல்லாஹ்வுடைய கைத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றானே, அந்த கட்டளையை நாங்கள் பற்றி பிடிக்கவில்லை. இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோம், கட்சிகளாக பிரிந்திருக்கிறோம், தனி மனிதர்களாக பிரிந்திருக்கிறோம். ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தின் எதிரியாக இருக்கிறது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய எதிரியாக இருக்கிறான். சகோதரத்துவ உணர்வு கிடையாது. அன்பு, பாசம், பரிவு, இரக்கம், விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, இதையெல்லாம் செல்லா காட்சிகளாக மாறி இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நாங்கள் பலஸ்தீனை பற்றி சிந்திக்க வேண்டும்? பலஸ்தீன் சிந்திப்பது எதற்காக என்றால் அங்கிருந்து சில முன்மாதிரிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்திலே, ஒரு சங்கத்திலே, ஒரு அமைப்பிலே இருக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அது அவருடைய விருப்பம், அது அவருடைய சுதந்திரம். ஆனால் நான் மாத்திரம்தான் சத்தியத்திலே இருக்கின்றேன், நான் மாத்திரம்தான் சுவர்க்கத்துக்கு போவேன், மற்றவர்கள் எல்லோரும் அசத்தியவாதிகள், மற்றவர்கள் எல்லோரும் நரகத்துக்கு போவார்கள், அவர்கள் வழிகேடர்கள் என்று எப்போது நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ அந்த நேரம் இருந்து எமது பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. நாங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பை அவர் சார்ந்தவராக இருக்கட்டும், அவரும் முஸ்லீம், அவரும் குர்ஆனை ஏற்றிருக்கிறார், அவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நபியாக ஏற்றிருக்கிறார் என்று அவரை பார்க்க வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, எங்களுக்கு பொதுவான பல பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலான சமூகத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் நல்லவர்கள். இந்த நாட்டிலே இவ்வளவு காலம் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அவர்கள் இடம் தந்திருக்கிறார்கள். அவர்களின் அடிப்படையில் அவர்களிடத்திலே வைராக்கியமோ அல்லது கோபமோ எங்கள் மீதான அந்த வெறுப்போ அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஊட்டியது யார்? அது வெளிச்சக்திகள். அவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? எங்களுடைய பிழையான நடத்தைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்களை நாங்கள் நல்ல கண் கொண்டு பார்க்க வேண்டும். அவர்களோடு வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே மிகவும் நியாயமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மத உரிமைகளையும் நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தான். இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த, இந்து, கிறிஸ்தவ சகோதரர்கள், அவர்களுக்கு மத உரிமை இருக்கிறது. அவர்களோடு நாங்கள் மிகவும் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒற்றுமையாக மிகவும் இறுக்கமான பிணைப்போடு நாங்கள் இருக்க வேண்டும். இல்லாத போது கடந்த காலங்களிலே நடந்த சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், காட்டி கொடுப்பது, பிழையான தகவல்களை கொடுப்பது, ஒருவர் இன்னொருவரை வஞ்சிப்பது, மற்றவருடைய கஷ்டம் துன்பம் வருகின்ற பொழுது அது அவரோடு தான் இருக்கட்டும், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைப்பது, இதுதான் பிரச்சனையுடைய ஊற்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வெற்றி தாமதமாகுவதற்கான அடிப்படையான காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான காரணம், முஸ்லிம் சமூகத்திலே ஈமான் இருக்க வேண்டும், அதே நேரம் ஒற்றுமை இருக்க வேண்டும். நாங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டுமாக இருந்தால் அடுத்ததாக நாங்கள் இந்த உலகத்திலே கல்வி சமூகமாக இருக்க வேண்டும். கல்வித்துறையிலே நாங்கள் முன்னேறி இருக்க வேண்டும். அது மார்க்க கல்வியை மட்டுமல்ல, உலக கல்வி என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ, எதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்லப்படுகிறதோ, அத்தகைய கல்விகள் எல்லாவற்றையும் நாங்கள் படிக்க வேண்டும். அது விஞ்ஞானமாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், அது மருத்துவமாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பமாக இருக்கலாம். இந்த ஒவ்வொரு துறையிலும் படித்த உயர்ந்த தரங்களுக்கு வந்தவர்கள் எங்களுடைய சமுதாயத்திலே இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த சமுதாயத்தை உசுப்ப முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், எங்களுக்கு ஹாதிசுகள் தேவைப்படுகிறார்கள், எங்களுக்கு முஃப்திகள் தேவைப்படுகிறார்கள், முஹத்திதுகள் தேவைப்படுகிறார்கள், முஃபத்திர்கள் தேவைப்படுகிறார்கள், முஜத்திதுகள் தேவைப்படுகிறார்கள், அதே போன்று எமது சமுதாயத்திலே சயின்டிஸ்டுகள் தேவைப்படுகிறார்கள், என்ஜினியர்மார் தேவைப்படுகிறார்கள், லாயர்ஸ் தேவைப்படுகிறார்கள், மீடியா துறைகளிலே மிகவும் சிறப்பாக பங்களிப்பு செய்து உலகத்திலே நீதியை நியாயத்தை மாத்திரம் நிலைநாட்டக்கூடிய மீடியா துறையிலே கால் பதிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். அவற்றையெல்லாம் துனியாவுடைய விஷயம் என்று நாங்கள் விட்டுவிட்டு, அவற்றையெல்லாம் எதிரிகளுடைய கைகளுக்கு போக விட்டுவிட்டு, இப்படியாக எங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் நடைபெறுகின்ற பொழுது நாம் கையாளாதவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைப்பது என்பது சாத்தியமல்ல. அல்குர்ஆனிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், நாங்கள் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஈமான் எப்படி எங்களுக்கு அவசியப்படுகிறதோ, ஒற்றுமை என்பது எப்படி எங்களுக்கு அவசியப்படுகிறதோ, அதே போன்று எங்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது அறிவு என்பதாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யர்ஃபஉல்லாஹுல்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும், யாருக்கெல்லாம் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துகிறான், அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இரண்டு வகையான பண்புகளை கொண்டிருப்பவர்கள். முதலாவது பண்பு நல்ல ஆழமான ஈமான், அசைக்க முடியாத ஈமான். இரண்டாவது அறிவு. அறிவு என்பது ஒரு பெரிய ஜோதி, ஒரு பலம், எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பலம். நாங்கள் கற்பனை செய்து பார்ப்போம், எத்தனை பேரை ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள், செக்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்வார்கள், கீ ஒபீனியன் லீடர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், துறை சார் ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லுவார்கள். நாம் உலமாக்களை உருவாக்குவதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் முயற்சிகளை செய்கின்றோமோ அதே அளவுக்கு எமது சமுதாயத்திலே இந்த லோக ஆயுத கல்விகளை கற்றவர்களையும் உருவாக்க வேண்டும். அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இஸ்ரவேல் தன்னுடைய தாக்குதலை நடத்துவதற்காக வேண்டி சேட்டலைட்டை பாவிக்கிறது. சேட்டலைட்டிலிருந்து இங்கு பூமியில என்ன நடைபெறுகிறது என்பதை அவதானித்து கீழே இருக்கின்றவர்களுக்கு தகவல்களை கொடுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எந்த அளவு தூரம் இந்த நவீன விஞ்ஞானத்திலே முன்னேறி இருக்கிறோம் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்தித்து பார்ப்பது, அதுவும் பரந்து கிபாயா. எப்படி ஆலிம்களை, உலமாக்களை, முஜதிதுகளை, முஃப்திகளை உருவாக்குவது ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கிறதோ, அதே போன்று எமது சமுதாயத்திலே இப்படிப்பட்ட இந்த உலகாயுத துறை என்று சொல்லப்படக்கூடிய துறைகளிலும் நாம் எமது சமூகத்திலே தேவையான அளவு எண்ணிக்கையானவர்களை உருவாக்குவது ஃபர்லாக காணப்படுகிறது. அது ஒரு சுன்னத்தான விஷயம் அல்ல. அதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிக்க வேண்டும், பணம் செலவிட வேண்டும். அதற்காக வேண்டி செலவிடப்படக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு சதமும் அல்லாஹ்வுடைய மீசானிலே பாரமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு பார்ப்போம், நாங்கள் இந்த பிரச்சனைக்கு எப்படி பின்னணியை நாங்கள் பார்ப்போம், இந்த பின்னணிகளை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் நொந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நானும் நீங்களும் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அவன் மிகப்பெரிய சக்தி உள்ளவன், மிகப்பெரிய அறிவுள்ளவன். கடைசியாக இன்ன ஜுந்தனா லஹுமுல் காலிபூன், எங்களுடைய படைதான் வெற்றி அடையும் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். நிச்சயமாக சத்தியம் என்பது வெல்லும் என்றும் அசத்தியம் தோக்கும் என்றும் சொல்லி இருக்கின்றான். சில நேரங்களில் இந்த வெற்றி என்பது தாமதமாக வரலாம். ஆனாலும் கூட இந்த உலகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது மேற்கத்திய உலகம் எல்லா வகையிலும் தோல்வி கண்டு கொண்டு வருகிறது. அவர்களுடைய கொள்கைகள் தோல்வி அடைந்து கொண்டு வருகின்றன. உலகத்திலே அவர்கள் இந்த உலகத்துக்கு தலைமைத்துவம் கொடுக்க முடியாத அளவுக்கு வங்குரோத் நிலையை அடைந்திருக்கிறார்கள். தற்கொலை என்றும் பயங்கரமான நோய்கள் என்றும் உல நோய்கள் என்றும் அந்த சமுதாயத்தை மிகப்பெரிய அளவுல பாதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அடுத்ததாக அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற அந்த சக்திக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹு தஆலா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு சாரார் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் காயிமத்தன் அவர்கள் இருப்பார்கள், அதாவது லா யதுர்ருஹும் மன் கதலஹும், அவர்களை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு அது எந்த தாக்கத்தையும் விளைவிக்க மாட்டாது. வலாமன் ஹாலஃபஹும் ஹத்தா யாதி அம்ருல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய வெற்றி வரும் வரைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் பல வகையான சிக்கல்களை முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கி இருக்கிறது. அப்படியிருந்தும் முஸ்லிம் சமூகம் பலவீனமடைந்ததை தவிர அது இறந்து விடவில்லை. மறுமை நாள் வரைக்கும் இந்த தீன் நிலைத்ததாக இருக்கும். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மிகைத்து, இதற்கு முன்னால் சுமார் 200 வருஷ காலமாக முஸ்லிம்களுடைய கையில் இருந்து பைத்துல் முக்கத்தஸை கிறிஸ்தவர்கள் பறித்து வைத்திருந்தார்கள். ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியினுடைய முயற்சியின் காரணமாக மீண்டும் பைத்துல் முக்கத்தஸ் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக முஸ்லிம்களுடைய கைக்கு வந்தது. தாத்தாரியர்கள் எனப்படக்கூடிய ஒரு சாரார் இந்த பகதாத் எனப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய பூமியை மிக கடுமையாக அவர்கள் தாக்கி இரத்த ஆறை ஓட செய்தார்கள். டைகிரிஸ் யூப்ரதீஸ் நதிகளுடைய நிறம் மாறக்கூடிய அளவுக்கு அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய இரத்தத்தால் அந்த ஆற்றின் நிறம் கூட மாறியது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக ஐனு ஜாலூத் எனப்படக்கூடிய பிரதேசத்திலே சைஃபுத்தீன் எனப்படக்கூடியவருடைய முயற்சியின் காரணமாக இந்த உலகத்தில் புற்றீசல்கள் போன்று வந்த தாத்தாரியர்களை கூட அல்லாஹு தஆலா முறியடித்தான் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நவீன நூற்றாண்டிலும் கூட காலனித்துவவாதிகள் கொலோனியல் பவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்குள் பூந்து எவ்வளவு அட்டூழியங்களை செய்தார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாள்களை முறுக்கி கொண்டு அவர்கள் போகின்ற அளவுக்கு நிலைமையை உருவாக்கினான் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நிச்சயமாக கியாமத்தினால் உருவாகுவதற்கு முன்னால் முஸ்லீம்கள் யூதர்களுக்கு எதிராக போராடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த யூதர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். கற்களும் மரங்களுக்கும் பின்னால் அவர்கள் சென்று ஒளிந்து கொள்வார்கள். அந்த நேரம் கர்கத் எனப்படக்கூடிய ஒரு மரத்தை தவிர மற்ற எல்லா கற்களும் மரங்களும் அவர்களை காட்டி கொடுக்கும். அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியானே, யா முஸ்லிம், முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை வந்து கொலை செய்துவிடு என்று சொல்லுமாம். கர்கத் என்ற மரத்தை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு பிழையான வாக்குறுதியாக இருக்க முடியாது. எனவே நாங்கள் தற்காலிகமாக பின்னடைவுகளையும் தோல்விகளையும் இழப்புகளையும் நாங்கள் சந்தித்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நாங்கள் முயற்சிக்க வேண்டும், நாங்கள் துஆ செய்ய வேண்டும், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கும் முயற்சிக்க வேண்டும். கடைசி வெற்றி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த இஸ்லாத்துக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு பொழுதும் வன்முறையையோ கடும் போக்கையோ வரவேற்பதில்லை. சாந்தி சமாதானத்தின் மார்க்கம், யாரெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் கொடூரங்களை உலகத்திலே அரங்கேற்றுகின்றார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்கள் என்ன பெயரிலே இருந்தாலும் கூட, எனவே அவற்றையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். வல்ல நாயன் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதிலே இருந்து கேட்கின்றோம், எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களை பலப்படுத்துவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் உலகத்திலே உழைக்கிறார்களோ அவர்கள் அறிவு ரீதியாக உழைத்தாலும் வேறு அடிப்படையில் உழைத்தாலும் அவர்களுடைய பாதங்களை நீ பலப்படுத்துவாயாக, அவர்களுக்கு நீ பொறுமையை கொடுப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனுடைய மண்ணிலே இஸ்லாத்திற்காக வேண்டி அவருடைய உரிமைகளுக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த மக்களுக்கு நீ பொறுமையை கொடுப்பாயாக. அவர்களிலே யாரெல்லாம் இதுவரைக்கும் ஷஹீதாக இருக்கிறார்களோ அவர்களை சுவனத்து பூஞ்சோலைகளிலே நீ அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்குரிய பாக்கியத்தை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய உள்ளங்களிலே பொறுமையை நிம்மதியை நீ கொடுப்பாயாக. இஸ்லாத்தின் எதிரிகளை நீ அழித்து விடுவாயாக. இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்காக எதிராகவும் சதிகளை யாரெல்லாம் தீட்டுகிறார்களோ அந்த சதி திட்டங்கள் அனைத்தையும் நீ முறியடித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய நிலைமைகளை நீ சீர் செய்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நிலைமைகளை சீர் செய்வாயாக.